ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையினாலும், நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுதலின் மூலமாகவும், மறுபடியும் தேவ சமூகத்திலே நாம் புதிய கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவுகளையும் பெற்று அவருடைய ஜனங்களாக ஒன்று கூடவும், அவருடைய உன்னதமான சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். எனவே இதற்காக முதலாவது அவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா விதமான ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் மனத்தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு, இந்த வேளையிலும் கர்த்தருக்குள்ளான என்னுடைய தனிப்பட்ட அன்பின் வாழ்த்துக்களையும் முதலாவது உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மட்டுமல்லாது, நான் சார்ந்திருக்கிற திண்டுக்கல் சபையினுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் படிக்கும் நாம் ஆராய இருக்கிற தெரிந்து கொண்டிருக்கிற இந்த பாடத்தின் தலைப்பு, நீங்க திரையில பார்க்கிறபடி, நமது விசுவாசத்தின் மீதான புதுமையான சோதனைகள். ஆங்கிலத்தில் இந்த தலைப்பு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, Fresh attacks upon our faith என்று நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த பாடத்திற்கு வேறு ஒரு வகையில கூட ஒரு தலைப்பு நம்ம கொடுக்க முடியும் சகோதர சகோதரிகளை, அந்த தலைப்பு கூட நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நான்காம் தலைமுறை சந்திக்கவிருக்கும் சவால்கள் Challenges of the fourth generation என்கிற இந்த ஒரு தலைப்பு நாம் அங்கு பார்க்கிறோம். இதன் கீழாக நாம் இப்பொழுதும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் சகோதர சகோதரிகளை. முதலாவது நம்ம தாழ்மையோடு சொல்ல விரும்புவது, இந்த ஒரு பாடம் ஆவிக்குரிய ஒரு பாடம் அல்ல, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா விசுவாசத்தில் நமக்கு இருக்கிற தாக்குதல்கள் என்று சொல்லும் போது அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த மாதிரி ஒரு பாடம் இல்லை. மாறாக சகோதர சகோதரிகளை, நமக்குள்ளாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் இயேசுவின் மூலமாக அருமையான விசுவாசத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தல் பேதுரு சபையினுடைய விசுவாசம் பத்தி எழுதும் போது அப்படித்தான் சொல்றார், அருமையான விசுவாசம் என்று எழுதுறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கும் போது இந்த விசுவாசம் ரெண்டு பாகத்தை உள்ளடக்கியதாக இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய பாகம், இன்னொன்று நம்ம சொல்லும் போது உபதேச ரீதியான பாகம், அதாவது டாக்டரினல் வியூ அப்புறம் ஸ்பிரிச்சுவல் வியூ என்று நம்ம அங்க சொல்லலாம். அப்போ இந்த நாள் பாடம் வந்து ஆவிக்குரிய பாகமாக நமக்கு இருக்காது, ஸ்பிரிச்சுவல் வியூவாக நமக்கு இருக்காது, மாறாக ஒரு டாக்டரினல் வியூ, ஒரு உபதேச ரீதியான பாகமாக நமக்கு இருக்கும் என்பதை நம்ம தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்படி என்ன உபதேச ரீதியான பாகம் என்று நம்ம சொல்லும் போது, இந்த பாடத்திற்கான ஆதார வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:14.
நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிற அல்லாமல்.
போதும், இந்த வசனத்தினுடைய முதல் பாகத்தை மாத்திரம் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு. சோ இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த பாடத்தை நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. பொதுவாக நம்ம பார்க்கும்போது நம்ம வாழக்கூடிய காலகட்டம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது சுவிசேஷ யுகம் என்பதே தெய்வீக திட்டத்தில் மிக முக்கியமான காலம்தான். அதனுடைய இறுதி பகுதி என்று சொல்லும் போது அது இன்னும் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பீரியட், மிகவும் மிக மிக முக்கியமான காலப்பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரதர் ரசல் இது பத்தி தன்னுடைய வால்யூம் எழுத்துக்கள் அவர் எழுதும் போது, தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு முக்கியமான காலம் என்று இந்த சுவிசேஷ யுகத்தை சொல்லல, சுவிசேஷ யுகத்தின் கடைசி காலகட்டத்தை அவர் சொல்றார் சகோதர சகோதரிகளை. அப்ப இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பாக்கியத்தையும் கிருபையையும் நம்ம பெற்றிருக்கும் போது, இந்த காலத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய இன்னொரு பகுதி கூட இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த யுகத்துக்கே உரிய, இந்த காலகட்டத்துக்கே உரிய மலை போன்ற ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம். கண்டிப்பா அதுல வந்து யாரும் குறை இருக்குன்னு சொல்லவே முடியாது. நம்ம வந்து நினைச்சு பார்க்காத, கற்பனை செய்ய முடியாத, எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்கள் வந்து ஆவிக்குரிய வகையிலும் மாம்சீக வகையிலும் தேவன் நமக்கு தந்துட்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கும் போது இதனுடைய மற்றொரு பாகத்தை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலத்துக்கே உரிய அட்டாக்ஸ், தாக்குதல்கள், அது கூட தேவனுடைய ஜனங்களுக்கு சம்பவிக்கக்கூடியதாக அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்ப இன்றைக்கு நம்முடைய பாடம் அதுதான், இந்த காலகட்டத்துக்கு உரிய அந்த தாக்குதல்கள் என்ன, தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்குதல்கள் அது சம்பவிக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பர்டிகுலரா தாக்குதல்கள் என்று சொல்லும் போது நிறைய வகையில நம்ம இதை பேசலாம். அட்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா கண்டிப்பா இது யார்கிட்ட இருந்து வரும்னா, எதிராளி கிட்ட இருந்து தான் வரும். சாத்தான், உங்கள் எதிராளியாக பிசாசானவன் என்று வேதத்துல படிக்கிறோம், அவர்கிட்ட இருந்து தான் வரும். அந்த தாக்குதல்கள் வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கு, வெரைட்டி ஆஃப் ஆங்கிள்ஸ் என்று சொல்லலாம். பல்வேறு கோணங்கள்ல அந்த ஒரு அட்டாக்ஸ், தாக்குதல்கள் நமக்கு இருக்கு. இன்றைக்கு நம்ம வந்து அதுல ஒரு கோணத்தை மாத்திரம் தான் எடுத்துக்கொள்கிறோம் சகோதர சகோதரிகளை. அந்த ஒரு கோணம் என்னன்னா, நமக்குள்ள தேவன் விதைத்திருக்கிற அவருடைய உன்னதமான அருமையான விசுவாசம், அந்த விசுவாசத்திற்கு எதிராளியிடம் இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு, அதுதான் இன்றைக்கு நம்முடைய பாடம். அதிலே நம்ம பாடத்தின் ஆரம்பத்தில் சற்று முன்பு சொன்ன மாதிரி, ஆவிக்குரிய வகையில அந்த தாக்குதல்களை நம்ம பார்க்க போறது இல்ல, மாறாக உபதேச ரீதியான சில தாக்குதல்களை குறித்து தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இந்த நாள்ல சகோதர சகோதரிகளை. நிச்சயமா இப்படிப்பட்ட கருத்துக்களும் பாடங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், விசேஷமா நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த ஒரு விஷயங்களோட நம்ம பாடத்துக்கு நேரடியாக உள்ள நம்ம கடந்து போகும்போது சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள்ல உபதேச ரீதியான விசுவாசம் என்று எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களுக்குள்ள, அவரால் அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள்ள உபதேச ரீதியான விசுவாசம் என்று எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பா தேவன் அது நமக்கு அஸ்திபாரம் நல்லதா கொடுத்திருக்கிறார். அதுல நம்ம யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. சத்தியத்தை மனப்பூர்வமாக உணர்ந்திருந்தோம் அப்படின்னா அந்த உபதேசங்களுடைய அஸ்திபாரம் நிச்சயமாக நம்முடைய இருதயத்தில் ஸ்திரமாகத்தான் இருக்கும். அது வந்து அசைக்கப்படுவதற்கு நிச்சயமா வாய்ப்புகள் இருக்காது. நாம் அனுமதித்தாலே தவிர அது அசைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்காது சகோதர சகோதரிகள. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்முடைய பர்டிகுலர் பாயிண்ட் எது பத்தி இருக்குது அப்படின்னா, நம்மை சுத்தி இன்னைக்கு சமீப காலம் அப்படின்னா, இந்த யுகத்தின் கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய சில சூழல்களை பார்க்கிறோம். நமக்கு உலகத்துல ஒரு பேர் இருக்குது, நம்மை வந்து உலக ஜனங்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த பேர் என்ன அப்படின்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்கள் என்று பார்க்கிறோம். அதுல குறிப்பா நம்ம பார்க்கும்போது, இது ஆக்சுவலா பேர் இல்ல, பிரதர் ரசல் அவருடைய எழுத்துக்கள்ல சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியும் நம்புறோம். இது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது நம்ம செய்யக்கூடிய வேலை, எ டைப் ஆஃப் ஒர்க், ஒரு வகையான வேலை. வாழ்நாள் முழுக்க கர்த்தர் ஜெபித்தது போல, உம்மையும் உம்முடைய குமாரரையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று அவர் ஜெபித்தது போல, வாழ்நாள் முழுக்க அவரை அறிவதற்கு நம்ம செய்யக்கூடிய வேலை தான் பைபிளோட ஸ்டூடெண்ட்ஸ், வேத மாணவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால இதுதான் நம்முடைய பெயராக ஒரு அமைப்பு மாதிரி உலகத்திற்கு முன்பாக காட்டப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும் போது இப்போ நம்முடைய ஒரு யோசனைகள் இந்த பாடத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை குறித்தும், இந்த வார்த்தைக்கு கீழாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் குறித்தும், பொதுவாக பிறருடைய பார்வை எப்படி இருக்கு, அந்த பிறருடைய பார்வையை நாம சந்திக்கும் போது நம்முடைய மனப்பான்மையும் நம்முடைய விசுவாசமும் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய ஆராய்ச்சியுடைய ஒரு சிறிய நோக்கம் சகோதர சகோதரிகளை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நாம் எல்லாம் உலகத்துல இன்றைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் என்று அறியப்படுகிறோம், வேத மாணவர்கள் என்று. அப்படி அறியப்படும் போது உலகத்தை விட்டலாம், பர்டிகுலரா பெயர் கிறிஸ்தவர்களுடைய பார்வைகள் நம்ம மீது எப்படி இருக்கு. ஒன்னு, அவங்க 1000 பார்வை பார்க்கலாம், அதுக்கு நம்ம பொறுப்பாக்க முடியாது. ஆனா அவங்க அப்படி பார்க்கும் போது நம்முடைய மனப்பான்மை என்ன சிந்திக்குது, நம்முடைய இருதயம் என்ன சிந்திக்குது, அதுதான் பர்டிகுலரா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த காரியங்களை மையமாக வைத்து இந்த பாடத்தினுடைய முதல் பாகம் அங்க இருக்கும் சகோதர சகோதரிகளை. பாடத்தின் இரண்டாவது பாகம் நம்ம எடுத்துக்கொண்டா, ஆஸ் எ பைபிள் ஸ்டூடெண்ட், ஒரு வேத மாணவர் என்கிற பெயரையும் தாண்டி சாதாரணமாக வேதத்தின் மீது விசுவாசம் வச்சிருக்கிற ஒரு கிறிஸ்தவர் என்று நம்ம யோசிக்கும் போது, இன்னும் வேற வகையான தாக்குதல்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பவிக்குது. அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட் என்று அறியப்படும் போது சில உலகத்தாருடைய பார்வை, அவங்கள்ட்ட இருந்து நமக்கு வர்ற தாக்குதல்கள் ஒரு ரகம். நெக்ஸ்ட் நம்ம யோசிக்கும் போது சகோதர சகோதரிகளே, சாதாரணமா வேதத்தை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கும் போது அந்த வகையில நமக்கு வரக்கூடிய தாக்குதல்கள் இன்னொரு ரகம். இது இந்த பாடத்தின் இரண்டாவது பாகமாக நம்ம ஆராய இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஸ்டடி. இந்த ஒரு குறைந்தபட்ச நேரத்தில் கண்டிப்பா இந்த ரெண்டுமே பெரிய டாபிக்ஸ் தான். ரெண்டுமே நம்ம விவரமா பேசுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறுகிய மணிப்பொழுதுகள் போதாது. அது உங்களுக்கும் நல்லா தெரியும், நமக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் இந்த குறுகிய மணி நேரத்துக்குள்ள எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம பகிர்ந்து கொள்ள முடியுமோ அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசம் எடுக்கிறோம், எடுக்கலாம் சகோதர சகோதரிகளே. இந்த சில அறிமுகங்களோடு இப்ப நேரா பாடத்துக்குள்ள போலாம். அதனாலதான் பாடத்தின் தலைப்பு எப்படி பாக்குறோம், நம்முடைய விசுவாசத்தின் மீது வரக்கூடிய புதுமையான தாக்குதல்கள் என்று நம்ம அங்க வைக்கிறோம். அதே போல நான்காம் தலைமுறை சந்திக்கவிருக்கும் சவால்கள். ஒருவேளை இந்த தலைப்புகள் கூட சில நேரம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், அதனுடைய விளக்கம் கூட பாடத்தினுடைய கடைசியில நமக்கு நேரம் சந்தர்ப்பம் இருந்தா நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. இப்ப நேரடியாக பாடத்தின் காரியங்களுக்குள்ள கடந்து போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாடத்தினுடைய முதல் பாகம் சொன்னதை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இன்றைக்கு வேத மாணவர்கள் என்று சத்தியத்தை பெற்ற ஜனங்கள் கிறிஸ்தவ உலகத்தின் மத்தியில பர்டிகுலரா அறியப்படும் போது அவர்கள் நம்ம பார்க்கிற பார்வையும் அது நம்ம கேள்விப்படும் போது நம்முடைய மனப்பான்மையும் நம்முடைய இருதய நிலையும் இது பத்தி சில விஷயங்கள் சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகளை. இது பத்தி நம்ம சிந்திக்கும் போது கண்டிப்பா வந்து இது ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் மாதிரி தான் போகணும், பட் அந்த ஒரு வாய்ப்புக்கு நமக்கு கண்டிப்பா இங்க பண்ண முடியாது, இடம் இல்லை. எனவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில இது பத்தி சகோதரர்கள் பகிர்ந்து கொடுத்திருக்கிற சில சஜஷன்ஸ், சில ஆலோசனைகளை உங்க முன்னாடி நம்ம வைக்கிறோம். அந்த ஆலோசனைகள் ஒருவேளை உங்க மனதில் கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவைகளை வச்சு உண்மையிலே அந்த ஆலோசனைகளை நம்ம இதுவரைக்கும் எப்படி பார்த்திருக்கிறோம், ஆனா ஒருவேளை சத்தியத்தின்படி எப்படி பார்க்கணும், இந்த ஒரு பார்வை பார்க்கறது நம்முடைய பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கும் சகோதர சகோதரிகளை. இந்த ஒரு விஷயங்களை கூட நம்ம தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப போலாம் அந்த ஆலோசனைகள் என்ன. அதாவது நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம், கிறிஸ்தவ உலகத்தின் மத்தியில தேவனுடைய சத்தியம் பெற்ற ஜனங்கள் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, அவங்களை கிறிஸ்தவர்கள் பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு, அப்படி கிறிஸ்தவர்கள் தங்களை பார்க்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுடைய மனப்பான்மை என்ன, இது பத்தின ஒரு விஷயத்தை இப்ப நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம சொல்றதெல்லாம் ஒருவேளை சரியா இருக்கான்னு கூட நீங்க செக் பண்ணலாம் சகோதர சகோதரிகளை. இந்த மாதிரி ஒரு பார்வை இன்று நேற்று உருவானதில்லை, ஏதோ ஒரு ஒரு மாசத்துல இப்படி ஒரு பார்வை உருவாகி திடீர்னு இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுறது இல்ல. மாறாக எப்போ வந்து இந்த அறுவடை காலம் துவங்கியதோ, நமது ஆண்டவருடைய அருமையான பிரசன்னமாகுதலின் காலத்துல கிபி 1874 தொடங்கியதோ, அன்றிலிருந்து எப்போ இந்த சத்தியமாகிய விதை நிலமாகிய உலகத்துல தூவப்பட ஆரம்பித்ததோ, அப்போ இருந்தே இந்த ஒரு பார்வையும் உருவாக தொடங்கியது நம்ம பார்க்கணும். சரித்திரங்கள்ல போகும்போது இந்த டீடைல்ஸ், இந்த தகவல்கள் நமக்கு இருக்கு. சோ ஏதோ ஒரு 100 வருஷம், அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துல உருவான பார்வை பத்தி நம்ம பேசுறது இல்ல. காலம் காலமாக சத்தியம் பெற்ற தேவனுடைய வார்த்தைகள் பெற்ற ஜனங்களை குறிச்சு மத்தவங்களுக்கு இருக்கிற பார்வை பத்தி நம்ம பேசுறோம் சகோதர சகோதரிகள. அப்படி பார்க்கும்போது ரசல் காலத்திலேயே அந்த பார்வைகள் இருந்துச்சு, அந்த பார்வைகள் இன்று வரையுமே மாறாமல் இருக்கு. எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தாலும், எவ்வளவு விஷயங்களை வந்து தேவனுடைய ஜனங்கள் விலக்கி பேசினாலும் அந்த பார்வை இன்று வரையுமே மாறுவதில்லை. சரி, அது நம்ம சொன்ன மாதிரி அது 1000 பேர் 1000 பார்வை பார்க்கலாம், அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆக முடியாது, பொறுப்பாக முடியாது. ஆனா அவைகள் நம்ம காதுக்கு வரும்போது நம்முடைய இருதயம் எப்படி சிந்திக்குது அப்படிங்கறத நம்முடைய மேட்டர், நம்முடைய பாடம். சோ இப்ப ஃபர்ஸ்ட், அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த பார்வைகள் என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி போகும்போது, அதாவது நான் சொல்ல போற இந்த ஆலோசனைகள், நம்ம பகிர்ந்து கொள்ள போற இந்த ஆலோசனைகள் எல்லாம் இன்று நேற்று இல்ல, முன்பிருந்தே உருவாகி வரக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது முதலாவது ஆலோசனை, அதாவது முதலாவது ஒரு சஜஷன் அல்லது முதலாவது ஒரு பார்வை என்ன அப்படின்னா, வேத மாணவர்கள் என்பவர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் பார்க்கிற ஒரு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம அப்படி சொல்லக்கூடாது, தேவனுடைய சத்தியம் பெற்ற ஜனங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம், நீங்க தவறா புரிஞ்சுக்க வேணாம். சோ வேத மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க என்று பொதுவாக அறிவிக்கப்படுதுன்னா, இவங்க ஒரு விதமான கொள்கைக்குள்ள தங்களை கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு ஒரு விதமான ஆர்வம் உற்சாகத்துல நிறைந்து தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, சற்று வெறி பிடித்த ஜனங்கள் அப்படிங்கிறாங்க. முதல் ஆலோசனை உங்களால கேட்ச் பண்ண முடியும் நம்புறேன், இதெல்லாம் வந்து இயல்பான வாழ்க்கையில பாக்குற விஷயம் தான். இவங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டுறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு தீம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க, இலக்கு நிர்ணயிச்சிடுறாங்க, அந்த இலக்குக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கை ஓடுது. நெக்ஸ்ட், அந்த இலக்கு வந்து மற்ற கிறிஸ்தவ அமைப்புகளோட ஒன்றித்து வருவதில்லை. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, இவங்க மற்ற எல்லா கிறிஸ்தவ அமைப்புகள்ல இருந்து தங்களை பிரித்துக் கொள்கிறாங்க, தனிமைப்படுத்திக் கொள்கிறாங்க. இப்படி இருக்கனால எந்த கிறிஸ்தவ சபை பிரிவுகளும், மற்ற ஒரு சபை இருக்கிறவங்க இன்னொரு சபைக்கு வேணா போலாம், ஆனா தயவு செய்து எங்க போயிட வேணாம் அப்படின்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட வேணாம். இது வந்து ஒரு பார்வை, முதலாவது பார்வை. சகோதர சகோதரிகளை நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நம்ம மீது இருக்குது. ஓகே, இப்படி இருக்கு, இதை நம்ம கேள்விப்படுறோம். நம்முடைய இருதயங்கள் என்ன சிந்திக்குது? ஆக்சுவலா நம்ம மனசு கூட கேக்குது, அப்படியா நம்ம ஏதோ நம்மளை அறியாமலே ஒரு கட்டுப்பாடுக்குள்ள போயிட்டோமோ, நம்மளை அறியாமலே ஒரு கண்ட்ரோல்குள்ள போயிட்டோமோ, நமக்கு இருந்த சுயாதீனத்தை விட்டுட்டோமோ, இப்படி எல்லாம் கூட சிந்திக்கிறோமா? சரி, சிந்திக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது என்னங்கறத அப்புறம் பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது ஆலோசனை, கிறிஸ்தவர்களுடைய பார்வை எப்படி இருக்கு, அவங்களுடைய விஷயங்கள். ரெண்டாவது பார்வை என்னன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டத்தார் யார்னா, நல்ல சத்தியத்தை போதிக்கிற என்று பிறரை பிரெயின் வாஷ் பண்றவங்க. அதாவது பிரெயின் வாஷ்னா உங்களுக்கு அதெல்லாம் நம்ம ஆங்கில வார்த்தையா இருந்தாலும் நல்ல பழக்கமான வார்த்தை, பரிச்சயமான வார்த்தை தான். மூளை செலவை செய்யக்கூடிய வகுப்பார், கேட்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா சகோதர சகோதரிகளை. எவ்வளவு சுத்த மனசுல ஊழியம் பண்றோம், எவ்வளவு உண்மையான மனசுல பண்றோம், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் உள்ள இருக்குது. நம்மது ஒண்ணும் இல்லை, தேவன் எவ்வளவு தூரம் நம்மை வழி நடத்துறாரு, இதெல்லாம் தாண்டி நமக்கு வர்ற பேர்கள் பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, கர்த்தருக்கு வராத அவமானம் நமக்கு வந்துட போறது இல்ல, இருக்கட்டும். சரி, இது ரெண்டாவது பார்வை. இவங்க யாருனா, இவங்க கிட்ட போக கூடாது. ஏன்னா இவங்க வந்து போனாவே வசனம் படிக்கிறோம், பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கறோம் அப்படின்னு சேர் போட்டு உட்கார வச்சிட்டாங்கன்னா போதும். ஒரு தடவை சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடும். நீங்களும் அடுத்து பைபிள் ஸ்டூடெண்டா தான் ரூம் விட்டு வெளியே வருவீங்க. சந்தோஷமான விஷயம் தான், பைபிளுக்கு ஸ்டூடெண்டா வெளியே வந்தா சந்தோஷமான விஷயம் தான். சகோதர சகோதரிகள, ரெண்டாவது பார்வை. சரி, இதை நம்ம கேள்விப்படுறோம், நாம என்ன சிந்திக்கிறோம், அப்படியா? ஆமா பிரதர், நம்ம போயிட்டு ஒருத்தரை சும்மா டார்ச்சர் பண்ணி அவரை தொந்தரவு பண்ணி இப்படி எல்லாம் பேசும்போது நமக்கே அப்படித்தான் ஃபீல் ஆகுது பிரதர், நம்ம பிரெயின் வாஷ் பண்றோமா? சகோதர சகோதரிகள, ஒரு விஷயம், சரி நம்ம என்ன சிந்திக்கிறோம்ன்றது இருக்கட்டும், ட்ரூத் படி எப்படி பார்க்கணும்ன்றத பார்க்கலாம். மூன்றாவது ஒரு ஆலோசனை, மூன்றாவது ஒரு பார்வை, என்ன சிந்திக்கிறாங்கன்னா, இந்த குரூப் சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டு ஒரு தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாதவர்கள், ஒரு நாடு அல்லது தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படியாதவர்கள். சொல்றதெல்லாம் பார்த்தா ஆசீர்வாதமான வார்த்தையா தான் தெரியுது இல்லையா சகோதர சகோதரிகளே, அப்படி சொல்றாங்க. இவங்க வந்து எங்க மீட்டிங் நடத்துங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நாங்க சத்தியத்துக்கு நிக்கிறோம் தேவனுக்கு நிக்கிறோம் வைராக்கியமா என்ன வேணா பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் அவங்க வந்து கீழ்படிய மாட்டாங்க. அதான் அந்த வெறி அப்படிங்கிற வார்த்தையை இப்படி விளக்கம் கொடுப்பாங்க ஒரு வேளை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு நாட்டு அல்லது தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படியாதவர்கள் இந்த ஒரு கூட்டத்தார், மூன்றாவது ஒரு பார்வை. நாம் என்ன சிந்திக்கிறோம் இது பத்தி யோசிக்கும் போது, மனசுல ஓடும் கண்டிப்பா நிறைய எண்ணங்கள் ஓடும் பிரதர். இதெல்லாம் வந்து ட்ரூத்ல ஆரம்பத்தில் வரும்போது இருந்த கேள்விகள் தான் பிரதர், இருந்த பார்வை தான் பிரதர். கண்டிப்பா நமக்கு அப்படி இருக்காது, சத்தியம் ஆள் மனசை தொட்டிருக்கும் போது இதுதான் சரியான வழி உண்மையான வழி என்று தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கும். ஆனா இப்ப கேள்விப்படுறோம், கேள்விப்படும் போது நம்முடைய தலைப்பே அதுதான், இதெல்லாம் ஒரு வகையான அட்டாக்ஸ், தாக்குதல்கள் என்பது புரிஞ்சுக்கணும். இது ஏதோ சாதாரணமா கேள்விப்படுற விஷயம் இல்லை, இது ஏதோ சாதாரணமா வந்து சரி 1000 பேர் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் இல்லை சகோதர சகோதரிகளே. மாறாக கொஞ்சம் இவைகளை ஆழமாக சிந்திப்பதற்கு இருதயத்தில் இடம் கொடுத்தா இவைகள் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய தாக்குதல்களாக இருக்கும். சாதாரணமான மேட்டரா இதை பார்க்க வேணா பார்க்க முடியாது சகோதர சகோதரிகளே. தட் பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். நாலாவது ஒரு ஆலோசனை என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த சத்தியம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் மீதான பார்வை எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து குடும்பம், சொந்த பந்தம், உறவுகள், நண்பர்கள், இந்த மாதிரி உறவு முறைகள் கூட உறவு முறைகளை மதிக்கிறது இல்லை. பைபிள் எல்லாரையும் அன்பு செய்யணும்னு சொல்லி இருக்குதுன்னா இவங்க அதை கடைபிடிக்கிறது இல்லை. எந்த நண்பர்கள், உறவு முறைகள், சொந்த பந்தங்கள் கூட அதிகமாக நெருக்கம் வைத்துக் கொள்வதில்லை, கேட்டா வேற ஏதாவது விளக்கம் கொடுக்கறாங்க. அதாவது என்ன சொல்ல வரலாம்னா, அந்த ரிலேஷன்ஷிப், உறவு முறை என்கிற அந்த பந்தம் அல்லது சொந்தம்ங்கிற விஷயத்தை வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மதிப்பை இவங்க கொடுக்கறது இல்லை. இப்படி சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கிறிஸ்தவர்கள் நம்மை பார்க்கக்கூடிய நாலாவது பார்வை. இது மாதிரி பட்டியல் போட்டா கண்டிப்பா கிளாஸ் 8 மணிக்கு முடியற மாதிரி ஆயிரும் பிரதர். எனக்கு ஆளு எச்சரிக்கை சொல்லிதான் பாடத்தை கையில கொடுத்துருக்கு. அதனால வந்து இந்த 4 பாயிண்டோட நம்ம நிறுத்திக்கலாம், 4 பாயிண்ட் போதும். இது ரொம்ப கொஞ்சம் மெயின் பாயிண்ட்ஸ் சகோதர சகோதரிகளை. இதெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய பார்வை. நல்லா ஞாபகம் வைக்கணும், இது பார்க்கறதுக்கு தான் பார்வை, ஆனா ஆழமா சிந்திச்சா இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்டாக், ஒவ்வொரு தாக்குதல்கள், நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கக்கூடிய தாக்குதல்கள். அஸ்திபாரத்தை முடிஞ்சா இடித்து உடைப்பதற்கு சக்தியுள்ள, ஓரளவு சக்தியுள்ள தாக்குதல்கள். சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் அந்த பாயிண்ட்ல நாம் திங்க் பண்ணணும். இப்போ இப்படி இருக்கும் போது சரி, இப்ப இதுக்கான விஷயங்களுக்கு வரலாம். இவைகள் மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு பாத்துருக்கிறோம். ஒருவேளை இது சொல்லும் போது நம்ம மனசுல கூட எவ்வளவு சிந்தனைகள் எண்ணங்கள் ஓடி இருக்கலாம், ஓகே. பட் இப்போ நம்ம எந்த பாயிண்ட்க்கு வர்றோம்னா, சரி இந்த பார்வைகளுக்கெல்லாம் உரிய சத்தியத்தின்படியான பதில் என்ன? இந்த பார்வையெல்லாம் உண்மையா பொய்யா? தேவனுடைய வார்த்தைகள் படி இது சரியான பார்வைகளா தவறான பார்வைகளா என்பதை குறித்து நாம் அங்க சிந்திக்கலாம். சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரலாம். கண்டிப்பா நாலு தப்புன்னு தானே பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு வேளை யோசிக்கலாம். பட் அப்படி சிம்பிளா சொல்றது அது ஒரு முறையான விஷயம் இல்லை. நம்ம நல்லா தெரியும், எந்த ஒரு விஷயமும் நாம வந்து அன்றிலிருந்து ஆதி முதல் இன்று வரை தேவனுடைய வார்த்தைகளுடைய ஆதாரம் இல்லாம நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்படிப்பட்ட ஜனங்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் குறித்து பைபிள் என்ன சொல்லுது? உண்மையிலேயே நாம வாழ்ற இந்த வாழ்க்கை முறை இன்று உலகம் நம்மளை இப்படி பாக்குது, அதை விட்டுலாம். பட் அவங்க மத்தியில ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரியே தெரியல, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை முறை அது சத்தியம் அங்கீகரிக்கக்கூடிய வாழ்க்கை முறையா? அப்ரூவ்டு பை ட்ரூத், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாக அங்க இருக்கா அப்படிங்கறது சிந்திச்சு பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வரலாம். இங்க சொல்லப்பட்ட நாலு ஆலோசனைகள்ல முதல் ஆலோசனை, வேதமானவர்கள் என்பவர்கள் ஒரு வட்டத்துக்குள்ளாக தங்களை ஏற்படுத்தி கொண்டு ஒரு விதமான உற்சாகம் அல்லது ஒரு விதமான வைராக்கியம் அல்லது ஒரு விதமான வெறி, இது நிறைந்த ஜனங்களா அப்படி பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் மத்தவங்க. பட் ட்ரூத் படி என்ன, இது பத்தி ஃபர்ஸ்ட் நாம் சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லலாம் இந்த கேள்விக்கு? நிச்சயமாக நம்ம காரியங்களை சிந்தித்து பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைகள்ல நம்ம போயிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அல்லது நிலைப்பாடு பத்தி தெளிவான ஆதாரங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத சிந்திக்கலாம். ஒருவேளை மத்தவங்க பாக்குற மாதிரி நமக்கு ஒரு வட்டம் போட்டிருக்கிறோம் வச்சுக்கலாம் ஒரு ஒரு பார்வைக்கு. பட் அந்த வட்டம் எப்படிப்பட்ட வட்டம், அந்த வட்டம்னா என்ன, அது எந்த அளவுக்கு வசனங்கள் படி அமைந்திருக்கு கொஞ்சம் சிந்திக்கலாம். நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனங்கள் தான் ஒரு சில வசனங்கள் மாத்திர படி. மத்தேயு 16:24,
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பாக்குறோம் நம்முடைய வாழ்க்கை முறை முதலாவது எப்படி பேஸ் பண்ணிருக்கிறோம்னா இந்த வசனத்தின் அடிப்படையில். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி கடவன். இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டியோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அந்த கேள்விக்கான அட்ரஸ், முகவரி அல்லது ஆன்சர், பதில் இந்த வசனம் ஒண்ணு. நெக்ஸ்ட் நீங்க நோட் பண்ணும் போது சகோதர சகோதரிகளே, ஏசாயா 52:7, படிங்க.
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன.
இதுதான் செய்யறோம். ஜீசஸ் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, உங்களை வெறுத்து என்னை பின்பற்றுங்க, சொன்னதை செய்யறோம் செய்யறோம். ரெண்டாவது பார்க்கும்போது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, இதைத்தான் செய்யறோம் இன்னைக்கு. இது மத்தவங்க பார்வைக்கு வட்டம்னு தெரிஞ்சா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. As a fact, ஒரு உண்மையான விஷயம்ன்றது என்னன்னா சத்தியத்தின்படி கர்த்தர் இயேசு பார்க்கிறோம், வேதம் அவர் தான் நமக்கு தலை என்று காமிக்குது. அவர் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்றோம். இது ஒருவேளை மத்தவங்களுடைய பார்வைக்கு ஒரு கட்டுப்பாடு மாதிரி தெரியலாம், வட்டம் மாதிரி தெரியலாம். பட் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்? இந்த எண்ணங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் எதன் அடிப்படையில செய்யறோம்? ஏதோ சும்மா இருக்கிறோம் செய்யறோமா, அல்லது ஏதாவது தேவனுடைய வேலைகள் செய்யணும்னு செய்யறோமா? கிடையாது. நாம செய்யக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நாம எடுக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா ட்ரூத் இருக்கு, சத்தியம் இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் பின்னாடி நிக்குது. அதை பேஸ் பண்ணி வச்சுடுத்தா அது காமிக்கிற அது எந்த பாதையில அப்படி போய் நடங்க அப்படின்னு கை காமிக்குதோ அந்த பாதையை நோக்கி நடந்துட்டு இருக்கும். எவ்வளவு ஹம்பிளான ஜனங்கள் இந்த நாட்கள்ல வாழ்ற தேவனுடைய ஜனங்கள், எவ்வளவு தாழ்மையான ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, எவ்வளவு தியாகம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இவங்களை போயிட்டு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வாழ்கிற ஜனங்கள் எப்படி சொல்ல முடியும்? இவங்களும் போய் வந்து சகோதர சகோதரிகளே ஒரு வெறி பிடித்த ஜனங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது அப்படிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. தேவனுடைய ஜனங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது இல்லை. அதாவது நம்முடைய சிந்தனை தெளிவா இருக்கணும். நாம் இன்னைக்கு செய்யறது எல்லாமே ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில ஏதோ கண்மூடித்தனமா செய்யறது இல்லை. மாறாக முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தைகள் சத்தியங்கள் அடிப்படையில தான் இருக்குது நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும், ஒவ்வொருடைய நடவடிக்கைகளும், ஒவ்வொரு செயல்பாடுகளும். இந்த எண்ணம் மனசுல ஆணித்தரமாக இருக்கணும். இல்லைனா கண்டிப்பா இந்த மாதிரி தாக்குதல் வரும்போது நமக்கு யோசனைகள் வேற மாதிரி தான் போகும். நம்ம எப்படியோ வேற மாதிரி போறோமோ அப்படிலாம் கூட தோணும் சகோதர சகோதரிகளை. அதனாலதான் நம்ம பாடத்தின் ஆரம்பத்துல சொன்னோம், சத்தியம் ஒருத்தருடைய இருதய கதவை தட்டும் போது அதை வாங்க வேண்டிய பார்வையில உள்வாங்கி இருந்தா இந்த மாதிரி தாக்குதல்கள் அவர் அசைக்கவே முடியாது. அவர் இடம் கொடுத்தா வேணா அசைக்க முடியும். ஆனா அது அந்த அந்த வாங்கின அவருக்கு தெரியும். தனிப்பட்ட வகையில தேவன் இந்த சத்தியத்துல தன்னை எப்படி வழிநடத்தி கூட்டிட்டு வந்தாரு, தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஆச்சரியமான மாற்றங்கள் என்ன, அவருடைய வழிநடத்தலும் கிருபையும் எப்படி இருந்துச்சு, சம்பந்தப்பட்டவருக்கு நன்றாக தெரியும். கண்டிப்பா இந்த அழைப்புல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருத்தருக்குமே அந்த உணர்தல் இருக்கும், உணர்வு இருக்கும். சகோதர சகோதரிகளை இந்த உணர்தல் என்னைக்குமே நம்ம மறந்துட வேணாம். நம்ம வந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தைகளுடைய பாதை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதும் அதே பாதை தான். இதுல மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. அநேகர் பார்ப்பது போல இது ஒரு கண்மூடித்தனமான வட்டம் கிடையாது, ஏதோ ஒரு சுய நம்பிக்கையில போட்டு நமக்கு நாமே போட்டுக்கிட்ட வட்டமும் கிடையாது. ஒன்லி பேஸ்ட் அப்பான் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில வட்டமாவே இருக்கட்டும், ஆனா அது தேவனுடைய வார்த்தைகள் அடிப்படையில போடப்பட்ட வட்டம் சகோதர சகோதரிகள. ஆனா வட்டம்னு சொல்லிட்டாலும் அதே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இப்படிப்பட்ட நிலையில வந்தா ஒருத்தருக்கு சுயாதீனம் இருக்குதுன்னு தான் சொல்லுது. அவங்க ஏதோ தங்களை கட்டுப்பாடுக்குள்ள போற ஜனங்கள்னு வசனம் எங்கேயுமே சொல்றது இல்ல. அவங்களுக்கு தான் இருக்குது உலகத்திலே லிபர்ட்டி, ஆதாம் மூலமா வந்த பாவம் மற்றும் மரணத்தில இருந்து. எது நம்ம பாக்குறோம் விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு பைபிள்ல. நம்ம மனசு போட்டு குழப்பிக்காம இருந்தா சரி சகோதர சகோதரி, கண்டிப்பா குழம்ப மாட்டோம். சில நேர விஷயங்களை கேள்விப்படும் போது ஒருவேளை வேற மாதிரியான சிந்தனைகள் கண்டிப்பா சாத்தான் இதயத்துல தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த தாக்குதல்களை முறியடிப்பதற்கு இந்த தெளிந்த புத்தி அவசியம். அதனாலதான் பைபிள்ல பரிசுத்தாவிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியின் ஆவி என்று சொல்லியிருக்கு. உண்மைதான், இந்த மாதிரி தெளிவான சிந்தனைகள் இருக்கும்போது நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்க்கு நம்ம போலாம். மற்றவர்கள் நம்ம பார்க்கிற பார்வை அது வசனத்தின்படி எப்படி இருக்கு? ரெண்டாவது பார்வை என்னன்னா சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த வேதமானவர்கள் என்கிற வகுப்பார் சத்தியம் சொல்கிறேன் என்கிற பேர்ல பிறரை வந்து பிரெயின் வாஷ் செய்யக்கூடியவங்க, பிறரை வந்து மூளைச்சலவை செய்யக்கூடிய வகுப்பார் என்பது நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு பார்வை. நம்ம மனசு கூட கேள்விப்படும் போது பிரதர் அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஆமா பிரதர் நம்மளும் கூட ஒருத்தரை போயிட்டு உட்கார வச்சு எவ்வளவு வலுக்கட்டாயமா நம்ம சில நேரத்துல சொல்றோம். யாரும் அப்படிலாம் சொல்றது இல்ல, சில நேரம் அப்படி மைண்ட்ல வரலாம் சிந்தனை, ஒருவேளை அதுதான் உண்மையா பிரதர் என்று சிலருக்கு அந்த யோசனைகள் வரலாம். பட் ஆனா இதுவும் பைபிள் படி பார்க்கலாம். இன்றைக்கு போய் நம்ம ஒரு அறுவடை வேலை செய்யறதோ, சபைகள்ல தேவனுடைய சத்தியங்களை வழங்குறதோ, இந்த செயல்பாடுகள்லாம் எதனால செய்யறோம், எது சொன்னதுனால செய்யறோம், எதன் காரணத்தினால செய்யறோம், எல்லாம் செக் பண்ணலாம் சகோதர சகோதரிகளை. நெக்ஸ்ட், நம்முடைய செயல்பாடுகள் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி தான் இருக்குதா? பைபிள் எடுத்து தெளிவா அனலைஸ் பண்ணா புரியும் நம்ம யார், நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம். சகோதர சகோதரிகளை பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தைகள்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கும் போது தேவன் ஒருத்தரை எப்படி கூப்பிடுறாரு, மொதல் நம்மளை விட்டுலாம். தேவனுடைய வார்த்தையில தேவன் முதலாவது ஒருத்தரை எப்படி கூப்பிடுறார் விஷயங்களை ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு? உட்காந்து ஒரு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள மூளை செலவை செய்யற மாதிரி விஷயம் இருக்குதா அல்லது எப்படின்றது பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் தான் ஏசாயா 1:18. ஏசாயா 1:18
வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்.
நம்ம ஏன் இன்னைக்கு ஒருத்தர் கிட்ட போயிட்டு உட்கார்ந்து ட்ரூத் பேசுறோம்னா, இதனாலதான். நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகரே அவர் எவ்வளவு, நமக்கு இந்த வசனங்கள் அடிப்படை வகுப்புகளே விளக்கக்கூடிய ஒரு வசனம் தான். தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு, ஆனா நம்ம வந்து அவர் முன்னாடி அணு கூட கிடையாது. ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம், வாங்க நீங்க சொல்றத நான் கன்சிடர் பண்றேன், வாங்க ஆலோசனை பண்ணலாம், வழக்காடுவோம் வாருங்கள். இதுதான் நம்முடைய வேலைகளுக்கான அடிப்படை அஸ்திபாரமாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்ம யாரையும் வலுக்கட்டாயமாக தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கன்னு அழைக்கிறதே கிடையாது. அதே நேரம் கேட்க விருப்பம் உள்ளவர்களைத்தான் அழைக்கிறோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்படி கேட்க விருப்பம் உள்ளவர்களே இதை கட்டாயமா கேளுங்கன்னு அழைக்கிறது இல்ல, தேவன் அழைத்த மாதிரி தான் அழைக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள். நல்லா மைண்ட்ல வைக்கணும், சிந்தல வைக்கணும். யாரை பிரெயின் வாஷ் பண்றது நம்முடைய வேலை இல்ல. பிறர் சொல்லலாம், பிறர் நினைக்கலாம். எப்பயுமே புது சிருஷ்டிகளுடைய செயல்பாடுகள் உலகத்தாரால புரிந்து கொள்ளப்படாது, ஏன்னா நம்ம தலையின் விஷயத்திலே அது தெளிவா பாக்குறோம். அது மாதிரி சில விஷயங்கள் நாம இப்ப தேவனுடைய வார்த்தை இப்படி செய்யும் போது கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவங்க இப்படித்தான் பாப்பாங்க, அவங்க எப்படி வேணா பாக்கட்டும், மறுபடியும் நம்ம தாழ்மையோட சொல்றது. நம்ம மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கணும், நம்முடைய சிந்தை புத்தி மிகவும் தெளிந்ததாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பாக்குறோம். அதே போல இன்னொரு வசனம் படிக்கலாம். நம்ம ஒருத்தர் கிட்ட போய் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது என்பது எப்படி பண்றோம், ஒரு திணிக்கிற மாதிரி பண்றோமா அல்லது ரொம்ப ஃப்ரீயா, ஃப்ரீடமா, சுயாதீனத்தோட நம்ம சுயாதீனத்தை பயன்படுத்தி செய்யறோமா என்பதை நீங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:21.
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.
அவ்வளவுதான், நம்ம வைக்கக்கூடிய சத்தியங்கள் யாருக்கிட்டயுமே கட்டாயமா வைக்கிறதே கிடையாது. இதுதான் இப்படித்தான், அதாவது கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறமே தவிர வற்புறுத்துதல் அல்லது திணித்தல் நம்ம செய்யறது இல்ல. நம்ம நம்முடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் இருக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை. இப்ப ஒருத்தர் என்ன கேட்கலானா இப்படி எல்லாம் சொல்லும் போது, அது ஓகே பிரதர், ஆனா பிறர் எப்படி பாக்குறாங்கன்னா நம்மள, அவங்கள கூப்பிட்டு பைபிள் ஸ்டடின்னு நம்ம சொல்றோமே அதுவே ஏன் செய்யறீங்கன்னு கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து நம்ம கிட்ட பேசலாம், சொல்லலாம். உட்கார்ந்து ரிசர்ச் பண்றது ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்கும், அதுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. மறுபடியும் வசனங்கள் தான் காமிக்க முடியும். யோவான் 5:38 அதெல்லாம் படிக்க வேணாம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதே போல ஏசாயால நம்ம படிக்கிறோம், 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது தான் சொல்றோம், ஆனா சொல்லும் போது இந்த வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம யாருடைய சுயாதீனத்திலையும் தலையிடுறது இல்ல, தாழ்மையோடு இந்த வார்த்தைகளை தான் வைக்கிறோம். விஷயம் எப்படி இருக்குது, நீங்களே செக் பண்ணி நலமானதுன்னு உங்களுக்கு தேவனுடைய ஆவியில என்ன உணர்த்துறாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவுதான் நம்முடைய பதிலாக இருக்கு, இவ்வளவுதான் நம்முடைய செயல்பாடு. இதுக்கு பேரு பிரெயின் வாஷ் கிடையாது. ஆக்சுவலா பிரெயின் வாஷோட நேச்சர் என்னன்னா, அதோட செயல்பாடு என்னன்னா, ஒருத்தரை வர வச்சு முழுக்க அவர்கிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் லோட இறக்கிட்டு இவருடைய லோட எல்லாம் ஃபுல்லா ஏத்தி அதுதான் இனி அவருடைய உலகம் என்று மாத்தி அனுப்புறது. இது நாம் செய்யறதில்லை, நாம செய்யறதில்லா, தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது மாத்திரம்தான். உள்ளதை சொல்லிட்டு சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளை. இதை நம்ம பார்க்கிறோம், ஒருவேளை மத்தவங்க நம்முடைய பார்வை எப்படி வேணா இருக்கட்டும், பட் நம்முடைய சிந்தை இப்படித்தான் இருக்கணும். பட் அசல் கிட்ட இந்த பாயிண்ட் பத்தி கேட்கும் போது 1904 ரீப்ரின்ஸ் எழுத்துக்கள்ல அவரு ரொம்ப தெளிவாக அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, there should be frequent regular meetings at which reasonably full opportunities would be given to anyone to present what he might believe to be a different view of truth. அதாவது அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒருவர் தான் என்ன நம்புகிறாரோ அது என்ன பார்வை இருக்கோ தன்னுடைய நம்பிக்கை குறித்து அந்த பார்வையை வெளிப்படுத்துவதற்கான முழுவதுமான வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். இதுதான் சகோதரருடைய வார்த்தையாக இருக்கு. ஆனா கிறிஸ்டியன்ஸ் நம்மளை எப்படி பாக்குறாங்க, அப்படி இவங்க பண்றது இல்லன்னு பாக்குறாங்க. ஆனா பத்ர ரசூலுடைய எழுத்துக்கள்ல தெளிவா இருக்கு, நம்ம அப்படி செய்யறதில்ல. நம்ம வேற பார்வை இருக்கிறவங்களுக்கு முழு வாய்ப்புகள் அளிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. ரொம்ப கிளியர், விஷயங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறது பாக்குறோம். இது ஒருவேளை தேவைப்பட்டா நீங்க பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஆதாரங்களை பெற்றுக் கொள்ளலாம், தேவைப்படுகிற சகோதர சகோதரிகள். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்க்கு நம்ம போலாம். நம்மை வந்து கிறிஸ்தவர்கள் பார்க்கக்கூடிய மூணாவது ஒரு விதமான பார்வை, மூணாவது பார்வை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள் கிடையாது, கட்டுப்படக்கூடிய ஜனங்கள் கிடையாது என்பது பிறர் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை. ஆக்சுவலா இது வந்து உண்மையா, இது சரியான விஷயமா என்று நாம் அங்க சிந்திக்கிறோம். சிந்திக்கும் போது நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால விவரமா ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசலாம், பட் தேவையான விஷயங்களையும் மாத்திரம் சுருக்கமா சொல்லிட்டு போறதுக்கு நம்ம விரும்புறோம். இந்த பாயிண்ட் பத்தி நம்ம சிந்திக்கும் போது, நம்ம முதலாவது உலகத்தின் ராஜ்யங்கள் குறிச்சோ அவங்களுடைய சட்ட திட்டங்கள் பத்தியோ நம்ம கிட்ட கேட்கிறவங்களுக்கு உடனே ஒரு அதிகாரம் தான் எடுத்து வைக்கிறோம். அதிகாரம் படிக்கலாம், ரோமர் 13 அதிகாரம் முதல் வசனம். ரோமர் 13 அதிகாரம் முதல் வசனம்.
எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை.
அவ்வளவுதான். யாராவது நம்ம கிட்ட உலகத்தின் ராஜ்யங்கள் குறிச்சோ அதனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியது குறிச்சோ கேட்டா நம்ம வேற எந்த வார்த்தையும் பேசுறது இல்ல, வேற எந்த விஷயங்களும் நம்ம சொல்றதும் இல்ல. ஏன்னா அதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை கிடையாது. மத்தவங்கன்னா நம்மள அப்படி பாக்கலாம், நம்முடைய பிலீஃப் வேற எது மேலேயும் கிடையாது. ஒன்லி அப்பான் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை மீது. வசனம் என்ன தெளிவா சொல்லுதுன்னா, சகோதர சகோதரிகள, எந்த மனிதனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்படிய கடவுள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பாக்குறோம். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படி நம்மளை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்முடைய கூடுகைகள் நம்முடைய மீட்டிங்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் போது அதுல வந்து சில வேலைகள் நம்ம இந்த மாதிரி பண்றதுனால, அதாவது இந்த மாதிரினா ஒரு சில மீட்டிங்ஸ் நம்ம பண்ணும் போது அது அவங்க இப்படி பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளுடைய செயல்பாடுகளோ வார்த்தைகளோ கண்டிப்பா உலகத்தின் அரசாங்கங்களை மீறக்கூடிய வகையிலயோ அல்லது அவங்களுடைய சட்ட திட்டங்களை மீறக்கூடிய வகையிலயோ இருக்கிறது இல்ல. ஒரு காலம் இருக்கு, கடைசி காலத்துல தேவனுடைய சத்தியத்துக்குன்னு சாட்சி கொடுக்கக்கூடிய நாட்கள் வரும்போது ஒரு வித்தியாசமான காலம் கண்டிப்பாக அனுமதி இருக்கு. ஆனா அதற்கு முன்பு வரை தேவன் நம்மை அந்த காலப்பகுதிக்குள்ள கொண்டு போகிற வரை நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கும் சட்ட திட்டத்துக்கும் கீழ்ப்படிய கடவன் என்று அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள. சோ இது தேர்ட் பாயிண்ட். இதை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ராயனுக்கு வரி கொடுக்கறது நல்லது என்று நம்ம பாக்குறோம். அது ராயனுக்கு செலுத்துறத ராயனுக்கு கொடுங்க என்று அங்க கர்த்தர் சொல்றது பாக்குறோம். அதே போல ரசல் 6th வால்யூம்லயும் சரி, ரீப்ரின்ஸ் எழுத்துக்கள்லயும் சரி, இந்த தலைப்புகளை குறித்து விவாதிக்கும் போது அவரு தெளிவான வார்த்தைகளை அவர் எடுத்து வைக்கிறார். இல்ல இது வந்து நம்ம இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது என்ற அதெல்லாம் நம்ம ஓரளவு பரிச்சயமான பகுதிகள்ன்றனால தேவையான வசனத்தை மாத்திர காமிச்சுட்டு இப்ப அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போறோம். இப்போ நாலாவது ஆலோசனை சகோதர சகோதரிக்கல, இந்த மாதிரி வகுப்பார் வந்து என்ன பண்றது இல்ல அப்படின்னா, தங்களுடைய குடும்ப உறவுகளுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சொந்தம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மதிப்பு வந்து இவங்க கொடுக்கறது இல்ல என்பது நம்மளை பார்க்கக்கூடிய நாலாவது பார்வையாக அங்க இருக்கு. தெரியல, ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒருவேளை புதுசா இருக்கா என்னன்னு தெரியல. ஓரளவு எல்லாம் நம்ம இந்த அனுபவங்களுக்குள்ள கடந்து வந்தவங்களாகத்தான் இருப்போம். அப்போ இந்த பார்வை பத்தி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை, ஆக்சுவலா நாம எப்படி இருக்கிறோம், நாம அப்படிதான் இருக்கிறோமா? உண்மைதான். ஒரு வகையில யோசிச்சா எப்போ வந்து நம்ம கூடுகை முக்கிய இருக்குது, கன்வென்ஷன் இருக்குது, அறுவடை வேலைகள் இருக்கு, அப்ப அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம். அந்த நேரத்துல ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து அப்படின்னா நீங்க குத்துங்க நாங்க வர முடியாது அப்படின்னு மாத்திரம் நம்ம சொல்லிடுறோம். அப்ப இப்படி எல்லாம் சொல்லும் போது சகோதர சகோதரிகளை அப்படிங்கறது நம்முடைய யோசனையாக இருக்கலாம். பட் விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளை, நம்ம புத்தரசலும் சரி, தேவனுடைய ஜனங்களும் சரி, எப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த விஷயத்துல கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, கலாத்தியர் 6:14 வசனம், மன்னிக்கணும், 10th வசனம்,
நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள்.
6:10.
ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம்.
யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நம்முடைய சிந்தை இதுதான். ஒருவேளை அப்படி இல்லைனாலும் நம்ம அப்படித்தான் மாத்திக்கணும். நம்முடைய சிந்தையை பொறுத்த அளவு தேவனுக்கும், நமது கர்த்தர் இயேசுவுக்கும், தேவனுடைய சத்தியத்திற்கும் தேவன்கிட்ட நாம் செய்திருக்கிற உடன்படிக்கைக்கும் இடையூறு ஏற்படாமல் இருக்கும் போது, எந்த விதமான தடைகளும் வராமல் இருக்கும் போது, நாம் தாராளமாக உலகத்தை அன்பு செய்யலாம், நேசிக்கலாம். உலகத்தை அன்பு செய்யலாம், நேசிக்கலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனல் பேஸ். அதுக்கு முன்னாடி நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. நம்மளை அழைத்தவர், நமக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறவர், அவங்க நமக்கு கொடுத்திருக்கிற விலையேறப்பெற்ற பரிசாகிய சத்தியம், அவங்க கிட்ட நம்ம பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, இந்த 4 பாயிண்ட்டுக்கு முதலிடம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தடுக்கல, அப்போ உலகத்தை அன்பு செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்குன்னா தாராளமா சகோதர சகோதரிகளே, டெஃபினெட்லி நாம் செய்யலாம். இதுதான் நம்முடைய பார்வை, ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள். அதே போல 1 தீமோத்தேயு 5:8, ஒருவேளை அப்படி தடுக்காம இருக்கும் போது உலகத்தை நேசிக்கிற வாய்ப்பு இருந்தும் நேசிக்காம இருந்தா அது தப்பு அப்படின்னே பைபிள் சொல்லுது. 1 தீமோத்தேயு 5:8,
ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான்.
அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான், தன் சொந்த குடும்பத்தை கவனியாமல் போனான். இது தேவனுடைய வார்த்தைகள் நம்ம படிக்கக்கூடிய விஷயம். அப்போ பிறர் நம்மளை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா இந்த வார்த்தைகள் அடிப்படையில் அமையக்கூடியதாக அங்கே இருக்கு சகோதர சகோதரிகளை. ஸோ இது கூட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப சுருக்கமான முறையில் உங்கள்ட்ட நம்ம பேசியிருக்கிறோம். இந்த காலங்களில் நம்ம வாழும்போது நம்மளை பல வகையில யோசிக்க வைக்கக்கூடிய சிந்தனைகளும் தாக்குதல்களும் நமக்கு வரும். அந்த மாதிரி சிந்தனைகளுக்கு ஒரு சாம்பிள் தான் இந்த 4 பாயிண்ட், ஒரு மாதிரி தான் இந்த 4 விஷயம். இது மாதிரி நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் பேசுறது இன்னைக்கு நம்ம பாடத்தினுடைய காலமோ நோக்கமோ கிடையாது. அதான் நம்முடைய அந்த ஜஸ்ட் என்ன சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வு மாதிரியா யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை மாத்திரம்தான் நம்ம இங்க பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்புறோம். அப்போ இது நமக்கு இந்த ஒரு விஷயங்கள் நமக்கு இருக்கு. இது தாண்டி இதே டாபிக்ல இப்ப இன்னும் 2 பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 2 பாயிண்ட் என்னன்னா, நம்மளை வந்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பார்வையில உலகம், கிறிஸ்தவ உலகம் பார்க்கிற பார்வை பத்தி பார்ப்போம். தாண்டி நமது காலகட்டத்தினுடைய தூதனாக தேவன் நியமித்திருக்கிற சகோதரர், நம் அனைவருக்கும் தெரியும், பிரதர் சார்லஸ் டேசரசல், அவரை குறித்து சில பார்வைகள் இருக்கு. யார்கிட்ட? அதே கிறிஸ்தவ உலகம் கிட்ட. அதுவும் நிறைய இருக்கு சகோதர சகோதரிகளை, அது அவங்க எப்படி வேணா பார்க்கட்டும். அதை நாம கேள்விப்படும் போது நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு, நம்முடைய மனப்பான்மைகள் எப்படி இருக்கு. இந்த விஷயத்துல ஒரு 2 பாயிண்ட் மாத்திரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சகோதர சகோதரிகளை. எப்படி பாக்குறாங்க பிறர், நாம் எப்படி பாக்குறோம் பதரசல், நாம் எப்படி பாக்குறோன்றதை விட எப்படி பார்க்கணும்னு தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் மாத்திரம் இன்னைக்கு நாம் தியானிக்கலாம் இந்த ஒரு பாடத்தின் கீழே. ஏன்னா இதுவும் பல வகை அட்டாக்ஸ்ல ஒரு வகை அட்டாக் தான், பல வகை தாக்குதல்கள்ல நம்முடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடிய ஒரு விதமான தாக்குதல் தான் சகோதர சகோதரிகளை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லப்படுதுன்னா சகோதர சகோதரிகளை, நிறைய இருக்குது ஆனா பேச முடியாது. நம்ம முதன்மை முக்கியமா கொடுக்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, பெரும்பாலும் வேதமானவர்கள் என்று சொல்லக்கூடிய வகுப்பார் அவங்களுடைய கூடுகையில வந்து பிரதர் அசல் மற்றும் அவருடைய வார்த்தைகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய வால்யூம்ஸ் அவருடைய எழுத்துக்களை தான் வந்து படிக்கிறாங்க. சில நேரம் பைபிளையே ஒதுக்கி வச்சிடறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்கிறேன்னு சொல்லல, வெளியே பார்க்கப்படுகிற பார்வை. இப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன ஒரு விளக்கம் தரப்படுதுன்னா, பிரதர் அசலே அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அதாவது ஆங்கிலத்தில் ஸ்கிரிப்சர் ஸ்டடிஸ் சொல்றோம் இல்லைங்களா, அந்த 6 வால்யூம்ஸ், இவைகளை வந்து இல்லாம வேதாகமம் படிப்பது என்பது அது அப்படி இல்லை அப்படின்னு பதரசல் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு கமெண்ட்ரி கூட காமிக்கிறான். இது நம்மளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பார்வை, குறிப்பா பதரசல் பத்தி சொல்லக்கூடிய பார்வை சகோதர சகோதரிகளை. இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் போது இப்போ இது பத்தி நம்ம திங்க் பண்ணலாம். உண்மையா இந்த பார்வை, உண்மையில நம்ம அந்த மனசாட்சியில தான் செயல்படுகிறோமா, இல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறோமா என்பது நம்ம அங்க யோசிக்கலாம். கண்டிப்பா இதுல எல்லாம் வந்து நமக்கு கிளியர் வியூ இருக்கும். இருந்தாலும் ஒருவேளை சகோதர சகோதரிகளே, சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இதை நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வரலாம் யாருக்கிட்டனா, சகோதரர்கிட்ட. ரசல் என்ன சொல்லியிருக்கிறார் உண்மையிலே, அவர் வந்து பைபிள் கண்டிப்பா வால்யூம் ஸ்டடி இல்லாம பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? அப்புறம் அவரும் அப்படி சொல்லிட்டு அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோமா? இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசும்போது ரெண்டு கொட்டேஷன்ஸ் உங்களுக்கு காமிக்க முடியும், ரெண்டு ஆதாரங்கள் காமிக்க முடியும். பட் அது ரெண்டு தானே இல்ல, மற்ற இடங்கள்ல சகோதரர் கண்டிப்பா பேசியிருப்பார். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்ல, அந்த ரெண்டு கொட்டேஷன் மாத்திரம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவது ஒரு கொட்டேஷன் அவர், அதாவது கொட்டேஷன் அப்படின்னா மேற்கோள் எடுத்துக்காட்டுதல். அது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம் சகோதர சகோதரிகள. 1910 வருடத்துல ஒரு ஆர்டிக்கிள் அவரு ரீப்ரின்ஸ்ல எழுதும் போது அவருடைய வார்த்தைகள் நான் இங்க படிக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஹி டிஸ்கசஸ், அதாவது புதர் அங்க சொல்றாரு, வெதர் இட் வாஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் டு என்கேஜ் இன் ஃப்ரீ இண்டிபெண்டன்ட் ஸ்டடி யூசிங் த பைபிள் அலோன் ஆர் டு யூஸ் ஹிஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஸ் ஸ்டடி கைட்ஸ் இன் வாட் கேம் டு பி நவுன் ஆஸ் பரையன் ஸ்டடிஸ். அதாவது முக்கியமான வார்த்தை மாத்திரம் படிக்கிறேன், இண்டிபெண்டன்ட் ஸ்டடி யூசிங் த பைபிள் அலோன் ஆர் டு யூஸ் ஹிஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆஸ் ஸ்டடி கைட்ஸ். 1910 கட்டுரையில அவர் எழுதும் போது அவர் சொல்லியிருக்கிற தெளிவான வார்த்தை இருக்குது, உங்களுடைய பைபிள் ஸ்டடியில நீங்க வேதாகமத்தை மாத்திரம் தனியாக வைத்து நீங்க ஸ்டடி பண்ணலாம், அல்லது தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு வால்யூம் ஸ்டடிஸ் யூஸ் பண்ணலாம். இது பதில் சொல்லியிருக்கிறவாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு எக்ஸாக்டா சகோதரர் விளக்கி இருக்கும் போது எப்படி அவர் மேல இந்த பார்வை இருக்கு, நெக்ஸ்ட் அந்த வால்யூம்ஸ் படிக்கிற நம்ம மேல இந்த பார்வை இருக்கு தெரியல. நம்ம மனசாசி ஓபனா தான் இருக்கு, திறந்த மனசோட தான் இருக்கு. சகோதர சகோதரிகளை இதை நம்ம யோசிக்கலாம். ஒரு ஒரு கொட்டேஷன், ஒரு ஆதாரம் 1910 எழுதுறாரு. இன்னொரு ஆதாரம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை அவரு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாருங்க, வி திங்க், நாம் யோசிக்கிறோம், இட்ஸ் இது சேஃப் டு ஃபாலோ திஸ் கைண்ட் ஆஃப் ரீடிங், திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், திஸ் கைண்ட் ஆஃப் பைபிள் ஸ்டடி என்று அவர் அங்கு எழுதுறார் சகோதர சகோதரிகளை. We think it's safe to follow this kind of reading, this kind of instruction, this kind of Bible study. என்று அவர் அந்த வால்யூம் உடைய வார்த்தைகள்ல அவர் அங்க சொல்லிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் பரையன் ஸ்டடி என்று சகோதரர் 6th வால்யூம்ல எழுதியிருக்கிறாரு, 6th அத்தியாயத்துல அந்த பகுதிகளை கூட போய் நம்ம கவனிக்க முடியும். அங்கெல்லாம் அவர் சொல்லும் போது கூட எங்கேயுமே வேதாகமத்தை ஒதுக்கி வச்சுட்டு இது நீங்க பண்ணணும், அல்லது இது இல்லாம நீங்க பைபிள் கண்டிப்பா படிக்க முடியாது என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. இது சகோதரரை பத்தி பார்க்கப்படுகிற பார்வை, அதை வச்சு நம்மளையும் பார்க்கப்படுகிற பார்வை. ஆனா நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப கிளியரா இருக்கு இந்த விஷயத்துல. எப்பொழுதுமே நம்ம வேதத்தை ஒதுக்குறது இல்லை, ஏன்னா சகோதரர் அநேக இடங்கள் எழுதியிருக்கிறாரு, நம்முடைய விசுவாசம் கூட அதுதான். படிக்கலாம் 2 Timothy 3:16-17.
நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னார் இடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும்.
சிஸ்டர் 15:16 படி.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக.
நல்ல வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கிறோம் வைக்கலாம், இன்ஸ்பயர்டு வேர்டு, தேவனுடைய ஆவியினால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை அப்படிங்கிற வார்த்தை, அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த உலகத்திலே ஒன்னே ஒண்ணுக்குதான் பொருந்தும், வேற எதுக்குமே பொருந்தாது. என்னன்னா ஒன்லி ஒன் டு பைபிள், வேதாகமத்துக்கு மாத்திரம், அது ஒண்ணுதான் இன்ஸ்பயர்டு வேர்டு, தேவனுடைய ஆவியால் உந்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. வேற எந்த புத்தகங்களும் தேவ ஆவியால் உந்தப்பட்டு எழுதப்பட்டவை இல்லை, ஆனா கைடட் பை த ஸ்பிரிட். அப்ப வால்யூம்ஸ் நம்ம எப்படி பாக்குறோம், அவைகள் தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்டவை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, ஆவியில உந்தப்பட்டு எழுதுறதுக்கும் ஆவியில வழிநடத்தப்பட்டு எழுதுறதுக்கும். இதுல ஆவியில உந்தப்பட்டு எழுதுறதுன்றது எக்காலத்திலயும் ஒன்னே ஒண்ணுக்குதான் பொருந்தும், தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம். ஆவில வழிநடத்தப்பட்டு எழுதுறதுன்றது சகோதரருடைய வால்யூம்ஸ், அதுக்கப்புறம் எழுதக்கூடிய பரிசுத்தவான்களுடைய எழுத்துக்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தக்கூடியதாக அமையும். எனவே இந்த சிந்தையில தான் பாக்குறோம் பைபிளே வால்யூம். என்னைக்குமே நம்ம மறக்கிறது இல்ல, தேவன் நம்மை வழி நடத்துறதுக்கு ஆலோசகராக, as a guide, ஒரு வழிகாட்டியாக கொடுத்திருக்கிற ஒரே புத்தகம் பைபிள் தான். அப்புறே அம்பதர் வால்யூம்ஸ் படிக்கிறோம், நமக்கு தெரியாத காரணம் இல்லை. கண்டிப்பா நம்முடைய குறைவு உள்ள ஞானம், பாவமான வாழ்க்கை, பலவீனமான நிலை, ஞானம் பத்தல, அறிவு பத்தல, புத்தி பத்தல. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? நமக்கு முன்பாக பரிசுத்தவான்களா வாழ்ந்து மறிச்சவங்க எழுதியிருக்கிற வார்த்தைகளுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அவங்க அவங்களுக்கு தேவனுடைய ஆவியில வழிநடத்தப்பட்டு கொடுத்த வார்த்தைகளுக்கு தான் போக வேண்டியிருக்கு. அதுவும் வேணாலும் ஒதுக்கலானா சுயாதீனம் நம்ம கையில தான் இருக்கு. பட் சத்தியத்தின் பக்கம் போக முடியாது, சத்தியத்தின் பாதைக்கு நேராக நிச்சயமாக கடந்து போக முடியாது சகோதர சகோதரிகளே. இது ஒரு ஆலோசனை, இது ஒரு பாயிண்ட். நம்ம நம்முடைய செயல்பாடு இப்படித்தான் இருக்கு, மத்தவங்க எப்படி வேணா பாக்கட்டும். நம்முடைய இருதயம் இவைகளை குறித்து இப்படித்தான் சிந்திக்குது. நம்ம இருதயம் சிந்திக்குதுன்னு சொல்றதை விட வசனங்களின் படி பார்வை இப்படித்தான் இருக்குது. இது நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையிலே வேதாகமத்தை ஒதுக்கி நம்ம பார்க்க முடியாது. சகோதரரும் எங்கேயுமே அப்படி எழுதல. சோ ஒரு பாயிண்ட், இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய எம்பளம், அதாவது அந்த சின்னம், கிராஸ் அண்ட் கிரவுன், இது கூட ஒரு விதமாகத்தான் பார்க்கப்படுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில். சோ இது என்ன மாதிரி பார்க்கப்படுதுன்னா, இது வேற சில உலகத்தில் இருக்கிற தவறான அமைப்புகளை காமிக்கிறாங்க. அந்த அமைப்புகள்ல ஒரு சில அமைப்புகள் இதே மாதிரி சிலுவையவோ அல்லது கிரீடத்தையோ பயன்படுத்துறாங்க. அதை முன்னுதாரணம் காமிச்சு அந்த அமைப்பின் வழியோ அல்லது அதனுடைய கிளையாக வந்ததுதான் இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட், பிரதர் ரசல் எல்லாமே. இப்படி கூட ஒரு வார்த்தைகள் அங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சரி, இது கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே வந்து அப்படியா ஏதாவது வந்திருக்குதா? கண்டிப்பா தெரியும், அப்படிலாம் அது நமக்கு வரல. முதலாவது இந்த ஒரு எம்பளம், இந்த சின்னத்தோட அர்த்தங்கள் பார்க்கலாம். சிலுவை ஏன் அதுல இருக்குது, கிரீடம் ஏன் அதுல இருக்குது, சுத்தி அந்த ஆலிவ் அந்த லீவ்ஸ், அந்த ஒலிவ இலைகள் எதற்கு இருக்குது, இது பத்தி நம்ம படிக்கும் போது பாடம் எழுதின சகோதரர் இது பத்தி சொல்றாரு. சில வசனங்கள் படிக்கலாம் மறுபடியும், மத்தேயு 16:24.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
இந்த வசனத்திலிருந்து எடுத்த அடையாளம் தான் சிலுவை. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பாங்க, அந்த அடையாளம் காமிக்குது. அப்படி தங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜனங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகத்துல பாடுகள் இருக்கும், இதையும் அந்த அடையாளம் காமிக்குது. ஏதோ சும்மா சிலுவை இல்லை, அது காமிக்குது ஒரு வகுப்பாரே அப்படி இருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த கிரீடம், அது பத்தி நம்ம படிக்கும் போது படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:10.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையா இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
ஜீவ கிரீடம் தருவேன், ஜெயம் கொள்ளுகிறவருக்கு அளிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஜீவ கிரீடம். சகோதர சகோதரிகளே, கிரவுன் ஆஃப் லைஃப், இதுதான் நம்ம எம்பளத்தோட ரெண்டாவது விஷயம். நம்ம எதுவுமே அதை சும்மா போடல, எல்லா வசனத்திலிருந்து போடப்பட்ட அடையாளங்கள் தான். ஒரு பக்கம் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில பாடுகள் இருக்கும், சிலுவை. அந்த பாடுகள்ல இருக்கும் போது தேவன் அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறாருன்னா, ஜீவ கிரீடம் தருவேன், கிரீடம். ஒலிவையில ஏன் போடப்பட்டிருக்குது என்றால், சகோதர சகோதரிகளை, பாடம் எழுதின புதர் விளக்குறாரு, 1874 to 1783 வரை ஒலிவ இலை கிடையாது நம்முடைய எம்பளம்ல, வெறும் சிலுவை மற்றும் கிரீடம் மாத்திரம்தான் இருந்துச்சு, அந்த ஒலிவையில இல்ல. ஆனா பின்னால அப்போஸ்தல் பவுல் எழுதுறாரு இல்லைங்களா, 1 Corinthians, பந்தயத்திற்கு ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். அந்த வசனத்தை பதரசல் ஆராய்ச்சி பண்ணும் போது, அவருடைய நாட்கள்ல கிரேக்கர்கள் மத்தியில கேம்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு, கேம்ஸ் விளையாட்டுகள். அந்த விளையாட்டுகளை பத்தி அவர் அங்க எழுதுறாரு அப்போஸ்தல் பவுல். கிரேக்கர்கள் மத்தியில நடக்கக்கூடிய அந்த விளையாட்டுகள்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தரப்படுகிறது தான் அந்த என்ன சொல்றது, வின் பண்ணிட்டாங்கன்றதுக்கு அடையாளமா அவங்க தலையில சூட்டப்படுவது தான் அந்த இலை. இது அப்போஸ்தல் பவுல் இந்த கேமை முக்கியத்துவப்படுத்தி அவர் அந்த 1 Corinthians 9 எழுதுறதுனாலதான் பிரதர் ரசல் 1883 அப்புறம், 78 to 83 அப்புறம் ஒலிவ இலை அவர் போட்டார். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க ரீபிரின்ஸ்ல பாக்கலாம், ஒலிவ இலை இருக்காது, வெறும் கிரீடம் அதுதான். அதாவது அதுவும் ஒரு வெற்றி பெறுவதற்கான, வெற்றி பெற்றதற்கான அடையாளம். கிரீடம் வந்து பரிசு, வெற்றி பெற்றதுக்கான அடையாளமாக எது இருக்கும்னா அந்த ஒரு ஒலிவ இலை அங்கு இருக்கும். சகோதர சகோதரிகளே, இதுதான் சரி புதர். இது ஓகே, இருக்கிற எம்பளத்துக்கு நீங்க விளக்கு கொடுக்கறீங்க, ஆனா இதை சில அமைப்புகள் பயன்படுத்த உண்மைதான். நீங்க நெட்ல எல்லாம் போய் அடிச்சீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே வரும். நம்மளை குறிச்சு என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க சொல்லித்தான் சில அமைப்புகள் இருக்கிறது நமக்கே தெரியுது. ஒரு வகையில அவங்களுக்கெல்லாம் நமக்கு டூலா தான் இருக்கிறாங்க, பயன்பாடு கருவியா தான் இருக்கிறாங்க. சோ சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும்போது அப்போ அது என்ன அர்த்தம்? அதை பார்த்துட்டு நம்மளே ஒருவேளை தவறா நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை பத்தி விளக்கம் கொடுக்கக்கூடிய சகோதரர் தெளிவா சொல்றாரு, எந்த சபையில சிலுவை கிடையாது? எந்த சபையில சிலுவை கிடையாது இல்லைங்களா சகோதர சகோதரிகளே? இதெல்லாம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில பயன்படுத்தப்படுகிற அடையாளங்கள். அப்புறம் நம்மளும் பயன்படுத்துறோம்னா என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம், அவங்க அர்த்தம் தெரியாம பயன்படுத்துறாங்க, அர்த்தம் தெரிஞ்சு பயன்படுத்துறோம். இவ்வளவு இந்த அடையாளம் பயன்படுத்துறதுனால நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ வேற சில அமைப்புகளோட தொடர்பு இருக்குன்னு அப்படி அப்படி நிரூபிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு நியாயமான ரீசனுமே கிடையாது, ஒரு காரணமுமே அங்க கிடையாது. சகோதர சகோதரிகளே, இதே நம்ம தியானிக்கிற விஷயம். சோ நம்ம பாடத்தினுடைய முடிவு பகுதிக்கு வந்துடலாம். சோ இதெல்லாம் நமது விசுவாசம் குறித்து நமக்கு வரக்கூடிய புதுமையான சோதனைகள். ஆக்சுவலா இது புதுமையான சோதனைகள்னு சொல்ல முடியாது. ஒரு வகையில கடந்த காலங்களில் அறுவடை வேலைகள் செய்யும் போதும், தேவனுடைய ஊழியங்கள் செய்யும் போதும் நம்ம சந்தித்து வந்திருக்கிற சோதனைகள் தான், ஃப்ரெஷ் கிடையாது. பட் நம்ம ஏன் புதுமைங்கிறோம்னா, இவைகள் பார்க்கும் போது நமக்கு வித்தியாசமா தெரியும். ஏன்னா நான் பாடத்தின் ஆரம்பத்திலே சொன்னோம், நமக்கு விசுவாசத்தின் சோதனையான அதனுடைய ரகமே வேற. என்ன மாதிரி ரகம்? நாம் செஞ்சிருக்கிற உடன்படிக்கை, அதுல நம்ம காமிக்க போற உண்மை, விசுவாசம், இது எந்த அளவு அளவிடப்படுது, இதுதான் நம்முடைய விசுவாசத்தின் உண்மையான பரீட்சை, உண்மையான சோதனை. அப்புறம் இது என்ன? இதெல்லாம் வந்து ஒரு டானிக் மாதிரி. உண்மையான சோதனை ஒன்னு தனியா இருக்கு, இது ஜஸ்ட் என்னது, ஒரு சைடு சப்போர்ட் மாதிரி சகோதர சகோதரிகள. ஆனா இதையும் கவனிக்காம இருக்கக்கூடாது. அந்த சோதனை முக்கியம் என்று நம்ம சொல்வது போல, இந்த மாதிரி சைடுல வரக்கூடிய சாதாரணமான விஷயங்களாகத்தான் தெரியும். பட் இவைகளே கவனிக்காம விட்டா இவைகளும் நமக்கு தாக்குதல்களாகத்தான் அமையும். அதனாலதான் இந்த விஷயங்களை நம்ம மையப்படுத்தி இந்த நாளில் இந்த காரியங்களையும் நம்ம உங்க மத்தியில் பகிர்ந்து கொள்றோம் சகோதர சகோதரிகளை. இது ஒரு ஆங்கிள். பாடத்தோட டைம் ஆயிட்டதுனால ரெண்டாவது ஆங்கிள் பத்தி சுருக்கமா நம்ம பேசலாம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இந்த சுவிசேஷ இயக்கத்தின் கடைசி நாட்கள்ல தேவனுடைய சத்தியத்தை பெற்ற ஜனங்கள், வேதமானவர்கள் என்கிற பார்வையில பார்க்கப்படும் போது அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த விஷயங்கள் குறித்து உண்மை சத்தியம் என்ன சொல்லுது, அதுதான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குற பாடத்தினுடைய ரெண்டாவது பகுதி எதை குறித்து இருக்கு அப்படின்னா, சகோதர சகோதரிகள நம்ம அங்க கவனிக்கும் போது, நார்மல் கிறிஸ்டியனா, ஒரு சாதாரணமான கிறிஸ்தவராக இருந்து இந்த உலகத்துல வரும்போது அட்டாக்ஸ் ஆன் தி பைபிள், வேதாகமத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களும் இருக்கு. வேதாகமத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள்னா என்ன அப்படின்னு ஒரு வேளை கேட்கலாம் சகோதர சகோதரிகளே. நார்மலா தேவனுடைய வார்த்தைகள் குறிச்சு இன்னைக்கு உலகத்துல புதிது புதிதா கேள்விகள், புதிது புதிதா குழப்பங்கள், புதிது புதிதா சந்தேகங்கள் எழுப்பப்படுது. யார் வேணா எழுப்புறாங்க சகோதர சகோதரிகளே. இது குறித்து கிறிஸ்தவர்களும் கூட பதில் சொல்றதுக்கு திணறல் இருக்கிறது பார்க்க முடியாது. ஏன்னா ட்ரூத் அவங்க கிட்ட இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அது ஓகே. பட் ஆனா தேவனுடைய சத்தியம் பெற்ற ஜனங்கள் நாம இருக்கும்போது இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்றது? புதர் ஏதாவது சில உதாரணம் கொடுங்களேன் அட்டாக்ஸ் ஆன் த பைபிளுக்கு, வேத வார்த்தைகள் மீது வர நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு. நிறைய சொல்லலாம், அது கூட உங்களுக்கு இப்ப ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் உலகமா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம பாடத்தில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு யூதாஸ் எழுதின நிருபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நமக்கு தெரியல, வினோதமான ஒரு காரியம். இதெல்லாம் கேள்விப்படுறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ அதை பத்தி சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய சொல்லிட்டு போலாம், அது வந்து இங்க பேசுறது நமக்கு அது ஆரோக்கியமானது இல்லை, சூழல் இருக்கு. ஆனா நம்முடைய கேக்குறதுக்கு நம்ம ஏன் இந்த பாயிண்ட் பத்தி பேசுறோம்னா, சரி ஓகே இப்படி சூழல் இருக்கு, கிறிஸ்தவர்கள் ட்ரூத் இல்லாததுனால அப்படி இருக்கிறாங்க. பட் இவைகளை நாம எப்படி பாக்குறது, நம்முடைய பார்வை என்ன? சரி இந்த மாதிரி சூழல்ல நம்ம என்னத்தான் செய்ய முடியும், என்ன செய்யறது? அவங்கள்ட்ட போய் தர்க்கம் பண்ணலாமா பிரதர், வாதம் பண்ணலாமா பிரதர்? அப்படி எல்லாம் வந்து நம்ம செய்யவே முடியாது. நமக்கு இருக்குது ஏகப்பட்ட வேலைகள், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி ஓகே அப்படின்னா அதன் மத்தியில நம்முடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே சிம்பிளான சில வசனங்கள் நம்ம காமிக்கிறோம், படிக்கலாம். 1 தீமோத்தேயு 6 அது கூட உங்களுக்கு பரிச்சயமான வசனமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐந்தாவது வசனம்.
கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
ஓகே, இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு என்று நம்ம படிக்கிறோம். அதே போல சகோதர சகோதரிகளே, இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்னாவது வசனம், அதே ஆறாம் அதிகாரத்தில் 20-21.
சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள், கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக.
20 படிங்க, அப்புறம் 21 படிங்க.
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு.
அப்போஸ்தலர் பவுலுடைய தாழ்மையான ஆலோசனைகள் இருக்கு, தெளிவான ஆலோசனைகள் இருக்கு. இதெல்லாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள். பாக்குறதுக்கு கொள்கைகள் பிரின்சிபிள்ஸ் மாதிரி தெரியும், ஆனா இதனுடைய விளைவுகள் எடுத்துக்கொண்டா விபரீதங்கள்ல கொண்டு போய் விடக்கூடியதாக இருக்கும். அவைகளை விட்டு அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய ஒரே ஆலோசனை என்னன்னா, அவைகளோட நீ தர்க்கம் பண்ணிட்டு சத்தியமா அதுவான ஒரு கை பாத்துரு, ஸ்ட்ராங்கா நில்லு அப்படி சொல்ல, மாறாக இதெல்லாம் விட்டு நீ விலகிடு, இதுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம் என்பது அவர்களுடைய ஆலோசனைகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. எனவே இந்த பகுதியை நமக்கு நேரமின்மையினால இந்த ஒரு வார்த்தைகளுடைய சுருக்கத்தோடு நம்ம முடிக்கணும். கடைசியாக ஒரு சில வசனங்கள் முடிச்சு பாடத்தின் முடிவுக்கு நம்ம வரலாம். பாடத்தினுடைய ஆதார வசனம் நீங்க படிங்க, 1 கொரிந்தியர், மன்னிக்கணும், 2 தீமோத்தேயு 3:14.
நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல்.
ஆமாம், இப்படி நம்மளை சுற்றி இந்த கடைசி நாட்கள்ல பலவிதமான சூழல்கள் இருக்கும், சொல்ல முடியாது, இனிமே கூட ஆச்சரியப்படும் வகையில உருவாகலாம், நம்முடைய விசுவாசத்தின் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கலாம், நமக்கு தெரியாது வரும் கால சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நமக்கு சொல்லப்படல். ஆனா வசனம் தெளிவா இருக்குது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இருக்குது. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க, அந்த 1 தீமோத்தேயு 3 அதிகார டீடைல் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லிட்டு தான் இங்க சொல்றாரு. இப்படி இருக்கிறதுனால நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஃபர்ஸ்ட் வந்து கற்கணும், கற்ற விஷயங்களை நிச்சயித்துக் கொள்ளணும். ஒரு தடவை இதுதான் ஷியர் ஃபவுண்டேஷன், உறுதியான அஸ்திபாரம் விசுவாசத்துக்குன்னு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் மாத்தக்கூடாது, மாட்டாங்க. அதாவது சயின்ஸ் எப்பயுமே சயின்ஸ் தான், பரிசுத்தவான்கள் எப்பொழுதுமே பரிசுத்தவான்களாகத்தான் இருப்பாங்க, அவங்கள மாத்தவும் முடியாது, யாருக்காக அவங்க மாறவும் மாட்டாங்க. தேவனிடத்துல ஒன்ஸ் பெற்றுக்கொண்ட மகா பரிசுத்த விசுவாசத்தை மரண பரியந்தம் சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்வார்கள். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் இருக்கு, அப்படிப்பட்ட பாடத்தை படிப்பினை தான் நமக்கு இருக்குது, அவைகளை நம்ம தீவிரமாய் சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் சொன்ன மாதிரி என்ன கற்றிருக்கிறோமோ என்ன நிச்சயித்திருக்கிறோமோ எந்த குழப்பம் இல்லாம எந்த சந்தேகம் இல்லாம அதுல நிலைத்திருந்து, நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு சைடு அட்டாக் தான், பக்க வழியா வரக்கூடிய தாக்குதல் தான், இதுல எல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. மெயின் ஒரு விஷயம் நமக்கு இருக்குது, முதல் பிரதானமான சோதனைகள் இருக்குது, அவைகளை நோக்கி இந்த இடுக்கமான பாதையில முன்னேறி செல்லலாம் சகோதர சகோதரிகளை. இன்னும் ஒரு வசனம் மாத்திரம் படிங்க, 1 தீமோத்தேயு 6:12.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய்.
விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, இதே அப்போஸ்தலர் தான் பின்னாடி எழுதுறார், நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வசனங்கள் தான். நல்ல போராட்டம் போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொள். ஒன்ஸ் தேவனுடைய வழிநடத்துதல்ல கிருபையில சத்தியத்தை ஆழமா உள்ள பதிச்சுட்டோம்னா அது என்னைக்குமே அது அழியாது, நம்ம அழிக்காம இருந்தா சரி சகோதர சகோதரிகளை ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்போ விஷயங்கள் நமக்கு இப்படி இருக்கிறதுனால பாடத்தின் தலைப்பு மாத்திரம் நம்ம விளக்க முயற்சிக்கிறோம். 4ஆம் தலைமுறை சந்திக்கவிருக்கும் சவால்கள், ஏன் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு வச்சோம் அப்படின்னா, ஒரு சகோதரர் இந்த விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது தேவனுடைய வார்த்தைகள்ல கவனிச்சா ஆதாம்ல இருந்து எடுக்கும்போது ஒவ்வொரு சந்ததியிலையும் 4ஆவது தலைமுறை வரும்போது ஒரு விசேஷ சவாலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறார், எ ஸ்பெஷல் சேலஞ்ச் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறார். ஒவ்வொரு சந்திதிலையும் 4ஆவது தலைமுறை போடுவாரு, நீங்க பாக்கலாம். அந்த வகையில இந்த நாட்கள்ல வாழக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் வாய்ப்புல இருக்கிற நாம அறுவடை காலத்திலிருந்து எடுத்துட்டா 4ஆவது தலைமுறையாக வர்றோம். எனவே மத்த இதுவரைக்கும் முன்னாடி இருந்த சந்ததிகள்ல நாலாவது தலைமுறை விசேஷமான சவால்களை சந்தித்தது போல நமக்கும் இருக்கும். அதுக்காக தான் அந்த பாடத்தின் தலைப்பு நம்ம வச்சிருக்கிறோம். அது கூட நம்ம விவரமா பேசுறதுக்கு அங்க டைம்ல அந்த நாலு தலைமுறைகள் என்ன அவைகளுடைய விளக்கம் என்பது, பட் இந்த ஒரு சுருக்கமான விளக்கம் மாத்திரம் இப்ப நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். எனவே விசேஷமான காலம், விசேஷமான தருணம், விசேஷமான தலைமுறையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா விசேஷமான சவால்களும் சோதனைகளும் வரும் காலத்தில் இருக்கலாம். தேவன் நமக்கு எப்படி அனுமதிக்கிறார் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், எப்படி அனுமதிச்சாலும் அவருடைய கருத்துக்குள்ள இருக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னு மாத்திரம் தெரியும். அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்றதுக்கு முழுவதுமா பிரயாசம் எடுக்கலாம். தேவன் ஒரு விஷயம் நமக்கு ஒப்புக் கொடுத்த அந்த மகா பரிசுத்த விசுவாசத்துல மரண பரியந்தம் நிலைத்து நிற்க முயற்சி செய்யலாம். அந்த பொல்லாங்கண்ணியையும் அக்னி ஆஸ்திரயங்களை எல்லாம் அவிக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ளலாம். எபேசியர் 6:12 படி தேவன் தாமே அவருடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களினால் அவருடைய பாதையில் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த நாம் ஜெயிப்போம். பொறுமையோடு கேட்டு வாய்ப்பளித்த கமிட்டி மற்றும் சகோதர சபை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் கிருபை செய்வாராக. ஆமென்.